We continue our study today on all that Jesus taught.
இயேசு கற்பித்த அனைத்தும் எனும் நமது தியானத்தை நாம் தொடரலாம். சுவிசேஷங்களில் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இயேசு தனது வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கற்பித்தவைகளையும் தனது சீஷர்களை சூழ்நிலையின் ஊடாக எடுத்து சென்று அவர்களுக்கு வாழ்வின் பாடங்களை போதித்ததையும் முதலாவது பார்த்து புரிந்து கொள்ளவிருக்கிறோம். ஆகவே நாம் மத்தேயு 20:29 வந்தடைந்து விட்டோம். அவர்கள் எரிகோவை விட்டு புறப்படுகையில் திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். நாம் இங்கே குறைந்தபட்சம் 3 அல்லது 4 காரியங்களையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். 1, நாம் தேவனிடத்தில் கூக்கிரலிடும் பொழுது, நாம் தேவையில் இருக்கும்போது உதவிக்காக தேவனிடத்தில் கதற வேண்டும். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வாழ்க்கை முழுவதும் நமக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தாலும் கூட அதைத்தான் இந்த குருடர்களும் செய்தார்கள். அவர்கள் கூக்கிரலிடும் பொழுது மற்றவர்கள் அவர்களை தடுத்தனர். ஆனால் அவர்களோ அதிக சப்தமிட்டு கூப்பிட்டார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம். தேவனிடத்தில் நாம் நமது தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று கேட்கையில் ஒரு உண்மையான தேவை. நமக்கு பிலிப்பியர் 4:19 ஒரு வாக்கு தத்துவம் உண்டு. நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நமக்கு விருப்பமான யாவற்றையும் கொடுப்பார் என்று அவர் வாக்கு தத்துவம் செய்யவில்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய தேவையை சந்திப்பார். எப்படி ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லாவற்றையும் கொடாமல் மாறாக தேவையானவற்றை கொடுப்பாரோ அதுபோலத்தான். நம்மளுடைய தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அநேக வேளையில் நாம் நமது விருப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனோ நமது தேவைகளை மட்டுமே தருகிறார். இதுதான் பிலிப்பியர் 4:19 உள்ள வாக்கு தத்தம். ஆகவே இங்கே ஒரு நியாயமான தேவை. குருடருக்கு பார்வை வேண்டும். அவர்கள் தேவனை நோக்கி கதறினார்கள். ஜனங்கள், நிறுத்துங்கள், அப்படி செய்யாதீர்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றனர். மற்ற ஜனங்கள் நாம் தேவனிடத்தில் கூக்கிரிட வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாமோ அவர்களை பொருட்படுத்தாமல் நம்மளுடைய தேவைகளுக்கு தேவனை நோக்கி கதற வேண்டும். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். அதற்கப்புறம் அதை அவர்கள் செய்திருக்காவிடில் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதை அவர்கள் செய்யாமல் மாறாக அவர்களுடைய ஆலோசனை மட்டும் கேட்டுவிட்டு போயிருந்தால் தேவன் அவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் செய்ய இருந்ததை இழந்து போயிருப்பார்கள். மற்ற ஜனங்களுடன் பேச்சை கேட்டதால் இதுவரைக்கும் தேவன் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு செய்ய நினைத்ததை நீங்கள் இழந்திருக்க வாய்ப்புண்டு. இப்படி தவறான ஆலோசனை உங்கள் பெற்றோர் அல்லது உறவினர், உங்கள் போதகர் அல்லது பாஸ்டர்களிடமிருந்து கேட்பதற்கு பதிலாக நீங்கள் ஏன் வேத புத்தகத்தை எடுத்து அதில் இயேசு என்ன சொல்கிறார் என்று பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதில் தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் ஜனங்கள் கொடுக்கும் முரண்பட்ட ஆலோசனைகளால் அதை இழந்து விடாதீர்கள். இது கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம். இல்லையேல் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் அனுபவத்தை இழந்து போவீர்கள். இந்த இருவரும் நிச்சயமாக ஜனங்கள் சொன்னதை பொருட்படுத்தாமல் இன்னும் தேவனிடத்தில் கூக்குரலிடு என்று தங்கள் இருதயம் சொல்ல சொன்னதை நினைத்து வருந்தி இருக்க மாட்டார்கள். அவர்கள் இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜனங்கள் உங்களை சிலவற்றிற்காக தேவனை தேட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்களை பொருட்படுத்தாமல் அதிகமாய் கூக்குரலிட்டு தேவனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுங்கள். இங்கே நான் பார்க்க விரும்பும் மற்றொரு காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது நாம் பொதுவாக எங்கள் மீது இரக்கமாயிரும் அல்லது எங்களை ஆசீர்வதியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம். இதுதான் ஜனங்கள் ஜெபிக்கும் பொதுவான ஜெபங்கள். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் போது உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், வசனம் 32, நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மை சேவிப்பதற்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நீர் நாடுபடி 1 Cor 14:1 சொன்ன தீர்க்க தரிசன வரம் வேண்டும். ஜனங்களை முற்றிலும் மன்னிக்கும் இருதயம் வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி இதை நீர் நாட சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மீதும் தேவனுடைய பிள்ளைகள் மீதும் நிறைவான அன்பு கொள்ளும் இருதயம் வேண்டும். இதை கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். வெறுமனே ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லாதீர்கள். அநேக வேளையில் நாம் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்வதில்லை, ஏனென்றால் நாம் குறிப்பிட்டு கேட்பதில்லை. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். அதுதான் காரியம். நான் அழுத்தம் கொடுக்க விரும்புவது என்னவென்றால், நமது தேவை இன்னதென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் குருடன். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், உங்களுடைய தேவையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் கொடிய இச்சை உடையவன், சபையில் இருக்கும் ஜனங்கள் நான் மிகுந்த பரிசுத்தவான் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் ஒரு பாலியல் இச்சை நிறைந்தவன் என்றும் அந்தரங்கத்தில் என்னால் அதை ஜெயம் கொள்ள முடியவில்லை என்பதும் உமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இணையதள ஆபாச படம் பார்க்கிறவன், நான் அறிக்கை செய்கிறேன், நான் என் கண்களால் இச்சிக்கிறேன், நேர்மையாயிருங்கள், உங்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் சரி அறிக்கையிடுங்கள், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆனால் நீங்கள் சுற்றி வளைத்து பேசிக்கொண்டு சரி நான் பாவியோ இல்லையோ என்பதை போல் சொன்னால் நீங்கள் உங்கள் பாவத்தில் தான் இருப்பீர்கள். இதுதான் என் பிரச்சனை என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள். என் கோபம், என் நாவை என்னால் அடக்க முடியவில்லை. நான் சபையில் பேசுகிறேன், ஆனால் வீட்டிலோ என் நாவை அடக்க முடியவில்லை. அந்நிய பாஷைகளால் எனக்கு பிரச்சனை இல்லை, மாறாக என் சொந்த நாவால் தான் எனக்கு பிரச்சனை என்று குறிப்பிட்டு அறிக்கையிட்டு இதிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஆண்டவரே, என் கண்கள் குருடா இருக்கிறது, அது திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போது கர்த்தர் மனுதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். நிச்சயம் இப்படித்தான் கேட்டு இருப்பார், அது இங்கே பதிவு செய்யப்படவில்லை. அதை நாம் மத்தேயு 9:29 அறிந்து கொள்ள முடியும். அவர் அவர்களை கேட்டார், நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்முடைய தேவைகளை குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் எப்போதும் கேட்பார், நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், உம்மால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நாம் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தேவன் நல்ல தேவன். நம்மில் அநேகர் அநேக இடங்களில் அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு சிறந்ததையே விரும்புகிறார். இதை சம்பந்தப்படுத்தி நான் சொல்ல நினைக்கும் கடைசி காரியம், நீங்கள் வேண்டியது கிடைத்தவுடன் அந்த குருடர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்யுங்கள். அவர்கள் பார்வை அடைந்தவுடன் என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பின்பற்றி நடந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஏய், இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது, இயேசுவை பின்பற்ற முடியும், இதுவரைக்கும் நம்மால் பார்க்க முடியாமல் இருந்தது. ஏன் தேவன் பார்வை கொடுத்தார்? நாம் இயேசுவை பார்த்து அவரை பின்பற்றுவதற்கு தானே. அவர்களுக்கு அப்படி ஒரு ஞானம் இருந்தது. தேவன் அவர்களுக்கு ஏன் பார்வை கொடுத்தார் எனும் காரணத்தை பார்த்தார்கள். ஆம், இயேசுவை அவர்கள் பார்த்து அவரை பின்பற்றுவதற்கு தான். ஏன் பல வழிகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பிருந்ததை காட்டிலும் இப்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். சூழ்நிலைகளிலிருந்து இயேசு கற்பித்த அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலைகளிலிருந்து தம் சீஷர்களுக்கு இயேசு கற்பித்த சிறந்த உதாரணம் இது. அப்பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது, இயேசுவோடு அவர்கள் 3.5 வருஷம் நடந்த போது இடம்பெற்ற சிறு சிறு சம்பவங்களுக்கு பின்பதாக இருந்த அர்த்தங்களை பார்ப்பதற்கு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நாம் இப்போது மத்தேயு 21 போகலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவான சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆகவே நாம் இங்கேயும் சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயேசு சியோனின் ராஜாவாக எருசலேமிற்குள் ஜெயமாய் பிரவேசிக்க தீர்மானித்த போது, தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக அவர் எருசலேமிற்குள்ள மற்ற ராஜாக்களைப் போல அவர் குதிரை மீது செல்லவில்லை. அது ஒரு பிரம்மாண்டமான மிருகம். ராஜாக்களும் ஜெனரல்களும் ஏறி சென்றார்கள். உலக வரலாற்றிலே ராஜாக்களும் ஜெனரல்களும் குதிரைகளில்தான் பிரயாணம் செய்தனர். அது ஒரு பிரம்மாண்டமான மிருகம். ஆனால் இயேசுவோ முட்டாள் என்று பெயர் பெற்ற விகாரமான மிருகமாகிய கழுதையை தேர்ந்தெடுத்தார். ஏன் அவர் அப்படி செய்தார்? 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்படி நடந்ததற்கு காரணம் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு அப்படி நடந்தது. சகரியாத்திற்கு தரிசின் 9 அதிகாரத்தில் 9 வசனத்தில் சியோன் குமாரத்தியே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். யூதர்களின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, சபையாகிய சியோனின் ராஜா கழுதையின் மீது ஏறி வருகிறார். கிறிஸ்து எல்லா மிருகங்களை காட்டிலும் இந்த முட்டாள்தனமான கழுதை குட்டியின் மீது பவனி வருகிறார் என்பது ஒரு எவ்வளவு சிறுமைப்படுத்தக்கூடிய காரியம் என்று நினைத்து பார்க்க முடிகிறதா? சாத்தான் வருவதற்கு ஒரு சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். அதியாகமம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் அறிவுள்ளதும் கூர்மையுள்ளதும் தந்திரமுள்ளதுமாயிருந்தது. இயேசுவோ முட்டாள்தனமான அறிவில்லாத மிருகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார். இது தாழ்மை. இங்கே சாத்தானின் பெருமையும் இயேசுவின் தாழ்மையும் நீங்களே பாருங்கள். ஆகையால் நீங்கள் சர்ப்பத்தை போல உங்கள் புத்திசாலித்தனத்தை குறித்தோ அல்லது ஞானத்தை குறித்தோ பெருமிதம் கொண்டால் சாத்தானோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நீங்கள் சரியான நபர். ஆனால் நீங்கள் உங்களை தாழ்த்தினால், நாம் கழுதையைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது நாம் உலக காரியங்களில் நாம் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் கழுதையை போன்றவர்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும். ஆகையால் அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் தேவன் உங்களை உபயோகப்படுத்த முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கழுதை கட்டப்பட்டிருப்பதிலிருந்து கட்டவிழ்க்க வேண்டும். அப்படி அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால், 3 வசனம், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன வார்த்தை? ஆண்டவருக்கு அந்த கழுதை வேண்டும். அதுபோல் உங்களை பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு தேவை. உங்களில் சிலர் உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையுடையவராக இருக்கலாம். நீங்கள் உங்களை குறித்து இப்படி சொல்லலாம், ஆண்டவரே, நான் வரம் பெற்ற பிரசங்கிகளைப் போல இல்லை, நானோ ஒன்றுக்கு உதவாத சாதாரண நபர்தான், ஏழை, உதவியற்ற நிலையில் உள்ள விதவை, கல்வி அறிவு இல்லாதவன், இந்த சபையில் இருக்கும் படிக்காத பெண், உமக்காக நான் என்ன செய்துவிட முடியும், நான் ஒரு கழுதையைப் போல இருக்கிறேன். அப்படியா? சரி, நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. அதுதான் 3 வசனத்தில் உள்ளது. நீங்கள் ஒரு கழுதையைப் போல் இருப்பதாக உணர்கிறீர்களா? ஆண்டவருக்கு நீங்கள் தேவையாயிருக்கிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் தேவையாயிருக்கிறீர்கள். மனுஷர்கள் நீங்கள் வேறெதுக்கும் உதவாதவர்கள் என கருதி உங்களை பொது சுமக்கும் ஒரு மிருகத்தைப் போல் உங்களை நடத்தலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. உங்களை பொதி சுமக்க வைக்க அல்ல, மாறாக உங்கள் மேல் பவனித்து நகரத்துக்குள் பிரவேசிக்க. இயேசு அந்த கழுதின் மீது பவனித்தார் என்பது ஒரு சுவாரஸ்யம். பழைய ஏற்பாட்டில் கூட தேவன் ஒரு கழுதை உபயோகித்து பிலேயோமோடு பேசினார். ஒரு கழுதை தீர்க்கதரிசியோடு பேசுவதை கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு வியத்தகு சம்பவம். ஆம், இதுபோல் நடப்பது இதுவே முதல் முறை. ஒரு மிருகம் அந்நிய பாஷையில் பேசுவது வேதத்தில் இதுவே முதல் சம்பவம். ஒருபோதும் அது கல்லாத பாஷை வைத்து தீர்க்கதரிசியோடு பேச ஆரம்பித்தது. கழுதைகள் பாஷையில் பேசாது, இயற்கைக்கு மாறாக அது மனுஷர் பாஷையில் பேச ஆரம்பித்தது. தீர்க்கதரிசியை கடிந்து கொண்டது, தீர்க்கதரிசியை சரிப்படுத்தினது. தேவன் ஒரு கழுதையை கூட உபயோகப்படுத்த முடியும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து செய்தி. தேவன் ஒரு கழுதையை உபயோகிக்க முடியும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டிலிருந்து செய்தி. இந்த இரண்டு காரியத்திலும் கர்த்தர் ஒரு முட்டாளான கழுதையை உபயோகித்து தன்னுடைய வார்த்தையை பேசவும் மகிமையின் கர்த்தர் பவனி செல்லவும் செய்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மனுஷர் முன்பாக எப்பொழுதும் ஆடம்பரமற்ற வாழ்க்கை முறையை உடையவனாக இருப்பதையே நாட வேண்டும் என்பதையும் நமக்கு போதிக்கிறது. நாம் உயர்ந்த நிலையை நாடாமல் மற்றவர்கள் குதிரையில் பவனிப்பதை போல் நாம் விரும்பாமல் இருக்க வேண்டும். மற்ற ஜனங்கள் கொடுத்த பணத்தை உபயோகித்து தங்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறந்த கார் மற்றும் புதிய வரவு கார்கள் வேண்டும் என்று விரும்புகிற அநேக கிறிஸ்தவ போதகர்கள் உண்டு. இது கிறிஸ்துவின் ஆவிக்கு முற்றிலும் முரண்பட்டது. நீங்கள் சொந்த தொழில் செய்து கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்தால் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழலாம். அது உங்களை பொறுத்த மட்டிலானது. உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை சொல்வதற்கு நான் வரவில்லை. ஆனால் நீங்கள் ஏழை ஜனங்களின் காணிக்கையில் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருப்பது நல்லது. ஏனெனில் அது உங்கள் பணம் இல்லை, அது ஏழை ஜனங்கள் தேவனுக்கென்று கொடுத்த பணம். அதை நீங்கள் ஆடம்பரமாக வாழ உபயோகப்படுத்த முடியாது. நீங்கள் உங்களையே தாழ்த்தி மற்றவர்களுடைய பணத்தை நான் உபயோகப்படுத்த இப்படி வாழ முடியாது என்று சொல்ல வேண்டும். எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் இப்படி ஒரு ஆடம்பரமற்ற வாழ்க்கை முறையை கை கொண்டு இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கவனமாக பார். 5வது வசனம், இதோ என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், உன் ராஜாவை கவனித்து பார். இவரைத்தான் நீங்கள் ராஜா என்று அழைக்கிறீர்களா? பாருங்கள், அவர் எவ்வளவு சாந்தமாய் கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ராஜாவை கவனமாய் நோக்கி பாருங்கள். இயேசு கழுதையில் பவனிக்கும் இந்த சித்திரத்தை நம் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இயேசு அவர்களுக்கு சொன்னதின்படியே சீஷர்கள் போய் கழுதையும் அதன் குட்டியையும் பிடித்துக் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரத்தை விரித்தார்கள். அவர் அதன் மேல் அமர்ந்தார். அப்போது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த கழுதை இப்போது அழுக்கான சாலையில் நடக்க வேண்டியதில்லை, மாறாக இப்போது ஜனங்களின் மேல் வஸ்திரங்களின் மீதும் சால்வைகளின் மீதும் நடக்கலாம். அது ஒரு ராஜரீக விலங்கை போல் நடத்தப்பட்டது. ராஜாக்கள் குதிரையில் பவனிக்கும் போது கூட ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை குதிரைக்கு முன்பாக விரிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தபோது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை அதன் முன்பாக விரித்து அவரை கனம் பண்ணினார்கள். அவர்கள் மரக்கிளைகளை தரித்து அதை அசைத்து வழியிலே பரப்பினார்கள். அவர்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரன் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு உன்னதத்தில் ஓசன்னா. நான் அடிக்கடி இப்படி சிந்திப்பதுண்டு. இப்பொழுது இந்த கழுதை தன்னை குறித்து உயர்வாய் எண்ணிக்கொண்டு இப்படி சொல்கிறது, எவ்வளவு ஒரு முக்கியமான நபர் நான், ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை எனக்கு முன்பாக விரிக்கிறார்கள், அவர்கள் குறுத்தோலைகளை அசைத்து ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். நான் நிஜமாகவே ஒரு முக்கியமான நபராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ போதகர்களும் ஜனங்கள் அவர்களுடைய ஊழியத்திற்காக கணம் கொடுக்கும் பொழுது இவ்வாறு நடந்து கொள்வது துரதிருஷ்டம். ஒருவேளை அந்த கழுதையின் மீது பவனித்தது போல உங்கள் மேல் பவனிக்க தேவன் பிரியமாய் இருந்து அவரை சேவிக்க உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கலாம். அது உங்கள் தலைக்கேறி உடனடியாக நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான நபர் என்று சிந்திக்க ஆரம்பித்தால், விசேஷமாக அநேக ஜனங்கள் உங்களை கணம் பண்ணி உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான நபர் என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால், ஏசு அந்த கழுதையை விட்டு கீழ் இறங்கினவுடன் அந்த கழுதைக்கு என்ன நடந்தது? அந்த கழுதை எல்லோரும் மறந்து விட்டார்கள். யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அது சும்மா அழைந்து திரிந்து, அதற்கப்புறம் யாரும் தங்கள் வஸ்திரங்களை அதற்கு முன் விரிக்கவில்லை, யாரும் குறுத்தோலைகளை அசைக்கவில்லை, யாரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அங்கே இல்லை. ஆகவே கழுதைகளா இருக்கிற நாம் இதை உணர்ந்து கொள்வது நல்லது. கர்த்தர் நம் மீது இருந்ததினால் ஜனங்கள் நமக்கு மரியாதை கொடுத்தார்கள். நாம் என்னவாயிருக்கிறோம் அல்லது யாராயிருக்கிறோம் என்பதை வைத்து ஜனங்கள் நம்மை மதிக்கவில்லை. ஆகவே தேவனுக்கே மகிமையை கொடுப்பதற்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாகவும் நொறுங்குண்டவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருந்து நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்வோம். ஆகையால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் இதுதான். இந்த ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா என்பது ஒரு எபிரேய வார்த்தை. அதற்கு அர்த்தம், இப்போது எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே, இப்பொழுது எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே. எனில் ரட்சிப்பை குறித்து அவருடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாம் இஸ்ரவேலை ஆளுகை செய்து வந்த ரோம அரசாங்கத்திடமிருந்து காப்பாற்றப்படுதலாகவே இருந்தது. அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் இயேசு ரோம அரசாங்கத்திடமிருந்து அவர்களை காப்பாற்ற வரவில்லை. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கவே வந்தார். அதுதான் இயேசுவின் பெயருக்கு அர்த்தம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே, இப்பொழுது எங்களை ரட்சியும் உன்னதத்திலிருந்து வந்தவரே, எங்களை ரட்சியும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஓசன்னா என்றால் இதுதான் அர்த்தம். அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை கிறிஸ்தவ பாடல்களில் இதன் அர்த்தம் புரியாமல் பாடுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதை நான் குறிப்பிட்டு சொல்லட்டும், அர்த்தம் இல்லாமல் ஒருபோதும் எதையும் தேவனுக்கென்று பாட வேண்டாம். உங்களுக்கே புரியாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்போதாவது உங்கள் அப்பா அம்மாவிடத்தில் சொல்வீர்களா? நீங்கள் எப்போதாவது உங்கள் அப்பா அம்மாவிடத்தில் அர்த்தமற்ற வார்த்தையை உபயோகிப்பீர்களா? ஏதோ மற்ற ஜனங்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களிடத்திலோ அல்லது ஒரு சகோதரிடத்திலோ நீங்களே புரிந்து கொள்ளாத வார்த்தையை உபயோகப்படுத்துவீர்களா? அது முட்டாள்தனம். நாம் ஒருவரிடத்தில் பேசும் பொழுது எப்போதுமே நாம் என்ன பேசுகிறோம் என்று அறிந்திருப்போம். நமக்கு புரியும் பாஷையில் தான் நாம் பேசிக் கொள்கிறோம். நமக்கு புரியாத வார்த்தைகளை நாம் ஒருபோதும் உபயோகிக்க கூடாது. நீங்கள் அல்லேலூயா என்று சொன்னால் கூட அல்லேலூயா என்றால் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது, அது ஒரு எபிரேய வார்த்தை, மூன்று வார்த்தைகளின் கூட்டு தொகுப்பு. அதற்கு அர்த்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் அது ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது, அதன் வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அதன் அர்த்தத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன் என்றால் அது அப்படியே ஆகட்டும், அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. நான் ஜெபித்ததை விசுவாசிக்கிறேன், அப்படியே ஆகட்டும். ஆகையால் நாம் சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்திருப்பது முக்கியம். இந்த வார்த்தைகளை உபயோகிப்பதில் ஒன்றும் தவறில்லை. நீங்கள் எந்த மொழியிலும் வார்த்தைகளை உபயோகித்து தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆப்பிரிக்க மொழியிலும் கூட பேசலாம், அல்லது ரஷ்ய மொழியில். ஆனால் நீங்கள் சொல்வதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம் என்று வலியுறுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டுமானால் தாராளமாய் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் என விசுவாசிக்கிறேன் என்றால் தாராளமாய் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நீங்கள் அர்த்தப்படுத்தினால் தாராளமாய் ஓசன்னா சொல்லுங்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் திரளான கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் செய்கிறது போல் அர்த்தமற்ற வார்த்தைகளை வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் ஒருபோதும் பாடாதீர்கள். ஆகவேதான் நான் சொல்கிறேன், ஜனங்கள் அந்த வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு அதை தொடர்ந்து பாடுகிறார்கள். குறிப்பாக பாடுகிற காரியத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அர்த்தமற்ற வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் பாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ராகம் மற்றும் வார்த்தைகள் மற்றும் இடுப்பை ஆட்டுவதும் கிட்டார் வாசிப்பதும் தான் அவர்களுக்கு முக்கியம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. அது அஜாக்கிரதை. நீங்கள் மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுமா, புலம்பல் 5வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நாம் வாயினால் துணிகரமாய் பாவம் செய்துவிடக் கூடாது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. 4வது வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். 7வது வசனம், அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. குறிப்பாக ஜெபத்தில் இப்படிப்பட்ட அலங்கார வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்து தேவனை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். தேவன் ஈர்க்கப்படுவதில்லை, மாறாக ஒரு நபரின் இருதயத்திலிருந்து வரும் உண்மையான வேண்டுதலில் தான் ஈர்க்கப்படுகிறார். அலங்கார பாஷையில் உள்ள வார்த்தையில் அவர் ஈர்க்கப்படுவதில்லை. அவர் ஒரு பிதாவாக இருக்கிறார். நம்முடைய பூமிக்குரிய அப்பாக்களிடத்தில் அலங்கார வார்த்தைகளை கொண்டு நாம் போவதில்லை. நாம் தேவனிடத்தில் போகும்போது ஒரு பரம பிதாவினிடத்தில் போவதை போல் போக வேண்டும், மற்றும் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தாங்கள் சொல்லுகிறது என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்காத அநேக ஜனங்களை நான் பார்க்கிறேன். மீண்டும் மத்தேயு 21:10 அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கழுதையின் மீது ஏறி வருகிற இவர் யார்? ஜனங்கள் குருத்தோலை அசைத்து தங்கள் வஸ்திரங்களை தரையில் விரிக்கிறார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். 12வது வசனம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியிலே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு தேவாலயத்தை சுத்தம் செய்வது இது 2வது முறை. இதற்கு முன்பும் இயேசு ஒருமுறை தேவாலயத்தை சுத்தம் செய்திருக்கிறார். தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் யோவான் 2வது அதிகாரத்தில் கானா ஊரின் கல்யாணத்திற்கு அப்புறம் வாசிக்கிறோம், அவர் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி ஜனங்களை வெளியே விரட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தின் முதல் முறையாக தேவாலயத்தை சுத்தம் செய்தார். யோவான் 2:14, தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களை காசுக்காரர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் துரத்தி விட்டார். காசுக்காரருடைய காசுகளை கொட்டி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். ஆனால் இப்பொழுதோ அது வியாபார வீடல்ல. அவர் மத்தேயு 21:13 சொல்கிறார், என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அதற்கு அப்புறம் காரியங்கள் முற்றிலும் மாறிவிட்டது. ஆகவே இது தன்னுடைய ஊழியத்தின் கடைசியில் நடந்தது. ஆகவே இயேசு 2 முறை தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். ஆரம்பத்திலே அவர்கள் எல்லோரையும் விரட்டி அடித்தார். அதற்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அவர்கள் மீண்டுமாக தேவாலயத்திற்குள் வந்து அதே காரியங்களை மீண்டும் செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஆகவே அவர் மீண்டுமாக இரண்டாவது முறை அவர்களை வெளியே விரட்ட வேண்டியதாயிற்று. ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் தொடர்ந்து சுத்தம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருமுறை மட்டும் செய்தால் போதாது, மீண்டும் மீண்டுமாக தேவாலயம் சுத்தம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனுடைய வீடு சுத்தம் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய இருதயமும் வாழ்க்கையும் இப்போது சபையும் சுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அங்கே தீர்க்க தரிசன வார்த்தை வேண்டியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் மீண்டுமாக தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இரண்டு தேவாலய சுத்திகரிப்பை தான் ஆண்டவர் செய்தார். நாமும் அதே வழியை பின்பற்றுவோம். அப்படி இருந்தால் நம்முடைய ஆலயத்தை பிதாவின் வீடாக நாம் பாதுகாக்க முடியும். அதை கள்ளர் குகையாக மாறவிட மாட்டோம். நாம் அடுத்த அத்தியாயத்தில் நமது தியானத்தை தொடரலாம்.